ಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಶರಣ ಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ
ಪಾವಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ
ಯೇಸುವೇ
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 அதிகாரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்திலே பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் இந்த 55 அதிகாரத்திலே ரட்சிப்பு என்பதை தேவன் கொடுக்க சாத்தியமாயிற்று. ஏசாயா 54 அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசத்திற்கு ரட்சிப்பை பெற அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த அதிகாரத்திலே இது உலகம் முழுவதற்கும் கொடுக்கப்படுகிறதாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பின்னர் அது பிரஜாதிகளுக்கு கடந்து சென்றது. ஆகவேதான் அப்போஸ்தலனாய பவுல் இவ்விதம் சொல்லியிருக்கிறார். ரோமர் 16:16 பாருங்கள். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அதற்காக யூதர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது என்று அர்த்தமல்ல. அதேவேளையிலே அதற்கு மிகவும் கீழான நிலைமையும் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமல்ல. மற்றவர்களைப் போலவே இவர்களுக்கும் தேவனுடைய திட்டத்திலே இடம் இருக்கிறது. யூதர்கள் முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தேகொஸ்தே நாளிலே அப்போஸ்தலனாய பேதுரு யூதர்கள் கூடியிருந்த கூட்டத்திலேதான் பேசினார். அவர்களிலே புறஜாதியார் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனைத் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தின் அழைப்பு உலகம் முழுவதற்கும் செல்லுகிறது. இன்றும் கூட சிலர் மாத்திரமே உலக தரிசனம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் ரட்சிப்பை உலகம் முழுவதற்கும் கொடுக்க வழி செய்தது. தேவனுடைய அழைப்பு இன்னும் இஸ்ரவேலில் முழுவதுமாக நிறைவேற வேண்டியதுள்ளது. இன்று உலகம் முழுவதிலும் இந்த சுவிசேஷம் பரவிக்கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனையோடு கூட. அது என்ன நிபந்தனை? அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறதில்லை. கேட்கிறவர்கள் தங்கள் சுய விருப்பப்படி அவரையும் சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கும் சொந்தமாகிறது. உண்மையில் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி தூண்டுகிறார். அவரை தேடும்படி கட்டளையிடுகிறார். ஆனால் தேடுகிறவர்கள் கீழ்ப்படிவதிலேயே எல்லாம் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 55:1 வாசிக்கிறேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் கர்த்தருடைய இருதய குமுறலோடு ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவரும் நின்று தன்னுடைய ரட்சிப்பை கருத்திலே கொண்டு கவனித்து செல்ல வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஓ என்பது இரவிலே உதவிக்காக கூப்பிடும் சத்தத்தை போன்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு பலவீனமான ஆத்மாவும் அவருடைய வல்லமையான கரமாகிய ரட்சிப்பை பெற வேண்டும். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். இந்த அழைப்பு உலகம் முழுமைக்கும் உரியது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இது ஒரு வரையறுக்கப்பட்டது ஒன்று, குறிப்பிட்ட நபர்களுக்கே கொடுக்கப்படும். யாரவர்கள்? தாகமாயிருக்கிறவர்கள். ஆம், உலகத்திலே யாரெல்லாம் சுவிசேஷத்தின் மீது உண்மையான தாகம் கொள்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் இது கொடுக்கப்படும். பூமியின் மேலுள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாலிபருக்கும் இந்த அழைப்பு உரியதாயிருக்கிறது. அதாவது எந்த பதவியில் இருந்தாலும், எந்த சமயம், எந்த மொழி, எந்த இனம், எந்த நிறமுடையவர்களாக அவர்கள் இருந்தாலும் இது எல்லாருக்கும் உரியது. ஓ நீங்கள் எல்லாரும் என்று வசனத்திலே சொல்லப்படுவதை கவனியுங்கள். அதேவேளையிலே இது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு உரியது என்றும் சற்று முன்னர் பார்த்தோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே என்றார். தாகமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொருட்களினால், சாராய கடைகளினாலே தாகம் தீர்க்கப்படுகிற நிலைமையை குறிக்கவில்லை. நித்தியமான நீரோடையிலிருந்து, ஜீவ நீரூற்றிலிருந்து தாகம் தீர்த்துக் கொள்ள விரும்புகிற மக்களுக்கு நேராக வருகிற அழைப்பு அது. டாக்டர் ஜென்னிங்ஸ் என்பவர் எழுதும்பொழுது, நாம் இந்த அழைப்பை கேட்போமாக. நாம் இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட இரக்கமான கிருபையான அழைப்பை கேட்டதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, எந்த விருந்தினரெல்லாம் இங்கே அழைக்கப்படுகிறார்கள்? தாகமாயிருக்கிற யாவரும். அப்படியானால் தேவையில் இருக்கிற யாரும் அழைக்கப்பட வேண்டும். நாம் நம்மிலே திருப்தியற்றவர்களாக இருக்கிறோமா? நான் என்னிலே திருப்தியற்றவனாயிருக்கிறேனா? எனக்கு தாகம் இருக்கிறது. இந்த உலகம் தருகின்ற எந்த காரியங்களிலேயும் எனக்கு திருப்தி இல்லையா? எனக்கு தாகம் இருக்கிறது. சமயத்திலே காணப்படுகிற எல்லா சடங்காச்சாரங்களிலேயும் எனக்கு அதிருப்தி இருக்கிறதா? அப்படியானால் எனக்கும் தாகம் இருக்கிறது. இது ஆசீர்வாதமான தாகம். இதுவே ஆசீர்வாதத்திற்கு தேவையான தகுதியாகும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை இவ்வாறு கூறுகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை, எனக்கு தாகமெல்லாம் கிடையாது, எனக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருட்களிலேயே திருப்தி இருக்கிறது, அதிலேயே என் தாகமெல்லாம் அடங்கி விடுகிறது என்று சொல்வீர்கள் என்றால் இது உங்களுக்கு உரிய அழைப்பு அல்ல. உங்களுக்கு தாகம் வரும் வரை இது உங்களை அழைக்கப் போவதில்லை. ஆனால் உங்களுக்கு தாகம் வரும்பொழுது இங்கே இயேசு வண்டை வாருங்கள். நீங்கள் காரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தாகம் வந்தால் இறங்கி கடைகளிலே குளிர்பானமோ தேநீரோ அருந்திவிட்டு பயணம் செய்கிறீர்கள். தாகம் இல்லையானால் உங்கள் பயணம் தொடர்ந்து செல்கிறது, அதே போலத்தான். ஆனால் எப்படியும் தாகம் எடுக்கும் என்பது உண்மை. தேவன் எல்லா இடங்களிலும் இருந்து தாகமாயிருக்கிறவர்கள் இங்கே வரலாம் என்று அழைக்கிறார். உங்களுக்கு இந்த உலகம் போர் அடித்து விட்டதா? இதையெல்லாம் உங்களை திருப்திப்படுத்தவில்லை என்று உணர்கிறீர்களா? இதைவிட சிறந்தவைகளை தேடுகிறீர்களா? தேவன் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்காக ஒன்று வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பின்னர் தன்னிடத்திலே என்னெல்லாம் உண்டு என்ற பட்டியலை கொடுக்கிறார். இந்த பொருட்களை எல்லாம் இலவசமாக தருகிறதாகவும் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் குளிர்பானம் எதையாவது அருந்த சென்றால் குறைந்தது ₹15 ஆகும். ஆனால் தேவன் எந்தவித பணமும் இன்றி தருவதாக சொல்கிறார். ஏனென்றால் ஏசாயா 53 நாம் பார்த்தது போல இயேசு கிறிஸ்து இதற்குரிய கிரயத்தை எல்லாம் சிலுவையின் மூலமாக செலுத்திவிட்டார். ஆகவே தேவனுடைய அழைப்பு இவ்விதமாக வருகிறது, வாருங்கள், வாங்குங்கள், சாப்பிடுங்கள். திராட்சை ரசமும் பாலும் மட்டுமல்ல, ஜீவ அப்பத்தையும் வாங்குங்கள், குடியுங்கள், சாப்பிடுங்கள். அடுத்து இங்கே 3 விதமான பானம் கொடுக்கப்படுவதை கவனியுங்கள். முதலாவது தண்ணீர்கள். இங்கே தண்ணீர் என்று சொல்லாமல் தண்ணீர்கள் என்று சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். எவ்ரேய மொழியிலேயும் இவ்வாறு பன்மையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு குறிப்பு இது. இந்த தண்ணீர் மிகச்சிறந்த ஒன்றாகும். மேலும் தண்ணீர்கள் என்பது அபரீதமான நிலைமையை குறிக்கிறது. தரத்திலும் அளவிலும் இது அபரீதமானது. இந்த தண்ணீர் ஆத்மாவிற்குரியது. இந்த தண்ணீரையே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இதை பற்றி கூறும்பொழுது இதே அடையாளத்தை கூறினார் என்பதை கவனித்து பாருங்கள். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். நாம் நீரூற்று எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே அந்த நீரூற்று. அவரே இரட்சகர் மட்டுமல்ல, அவரே ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். இரண்டாவதாக திராட்சை ரசம். இது மகிழ்ச்சியை குறிக்கிறது. நீதிமொழிகள் 31:6 மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரட்சகர் மட்டுமல்ல, அவர் எஜமானாகவும் மாறும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி முற்றிலும் வருகிறது. நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். 1 யோவான் 4:4 யோவான் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்கிறார். இந்த திராட்சை ரசம் ஒரு சிறந்த பானம். இது உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியை வைக்கிறது. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். 3வதாக பால். இது வளர்ச்சிக்கும் பலனிற்கும் தேவையான ஒன்று. குறிப்பாக இது குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமானது. பாலானது எல்லா வயதினருக்கும் தேவையானது என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்கிறோம். வேத வசனமாகிய பால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அவசியமானது. அப்படியானால் ஒவ்வொரு பிரசங்கிமாரும் பால் வியாபாரி என்று சொல்லலாம் இல்லையா? ஏனென்றால் அவர்கள் தேவ வசனமாகிய பாலை எல்லாருக்கும் வழங்குகிறார்கள். அப்போஸ்தலாய பேதுரு இதை குறித்து 1 பேதுரு 2:3 இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் சிறு குழந்தை பாலுக்காக அழுகிறதை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? கால் கைகளை உதறி அழுது புரளும். ஏன்? அதற்கு பால் தேவை. அதை தெரியப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளும் தேவ வசனத்திற்காக இவ்விதமாக நாடி தேட வேண்டும். நீங்கள் விசுவாசியாக இருந்து கொண்டு வேத வசனத்தை விரும்பி வாசிக்கவில்லை என்றால் உங்களிடத்திலே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. இன்றைய சபைகளிலே காணப்படுகிற பிரச்சனை இதுதான். அவர்கள் வேத வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார்கள். அநேக சபைகளிலே முழுவதும் இப்பொழுது பிறந்த குழந்தைகளாலே நிரம்பியிருக்கிறது. ஆவிக்குரிய குழந்தைகள் வளர்ச்சி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வேத வசனத்திலே பலப்படவில்லை. நீங்கள் விசுவாசிகளானால் தேவ வசனமாகிய பாலை விரும்பி தேட வேண்டும். இது இலவசமாக கிடைக்க கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். தொடர்ந்து ஏசாயா 55 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும்.
இன்றைய நாட்களிலே அநேகர் இவ்விதமாக அப்பமல்லாததற்காக பணத்தை செலவு செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யாத பிரசங்கியாத அநேக ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நேரத்தையும் செல்வத்தையும் செலவு செய்கிறார்கள். சிலர் தேவனுடைய வசனத்திற்காக செலவழிக்காமல் அறியாமல் அதை போன்று இருக்கிற மனித தத்துவங்களுக்கு செலவு செய்கிறார்கள். புதிய கொள்கைகளை வேதத்திலே புகுத்த செலவு செய்கிறார்கள். இது உண்மையான அப்பம் அல்ல. இதற்காக நாம் செலவு செய்யக்கூடாது. ஆமருமையானவர்களே, நீங்கள் யாருக்கு எப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலவு செய்கிறீர்கள் என்பதை விசாரித்து செய்தால் நல்லது. நீங்கள் வேத வசனமாகிய அப்பத்தை வாங்குவதற்கு பதிலாக அறியாமல் தவிடை வாங்கிவிட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு திருப்தி தராது. உங்கள் இருதயத்தையும் அது சந்தோஷப்படுத்தாது, உங்களை ஆற்றி தேற்றாது. ஆகவே நீங்கள் ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க வேண்டும். நான் அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவு செய்கிறேனா? இதற்கு பதிலை நீங்களே கண்டுபிடியுங்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உலக பொருட்கள் செலவு கூடியவை மட்டுமல்ல, அவைகள் ஒருபொழுதும் உங்களை திருப்தி செய்யாது. இது தவறுதான். உங்கள் ஆத்மாவை இது திருப்தி செய்யுமா? முடியாது. அப்படியானால் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இதை நீங்கள் பணத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஜே கவுல்ட் என்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் மரிக்கும்பொழுது, இந்த உலகத்தில் உள்ள மிகவும் மோசமான பிசாசு நானாகத்தான் இருக்கும் என்று சொல்லி மறித்தாராம். லார்ட் பெய்ரன் என்பவர் புகழ், அறிவு, பணம் போன்றவற்றிலே சிறந்தவர். அவர் தன்னுடைய கவிதையிலே புழுவும் துக்கமும் எனக்கு மட்டுமே சொந்தமாயின என்றார். அருமையானவர்களே, நீங்கள் ஏன் தண்ணீரும் திராட்சரசமும் பாலும் ஜீவ அப்பமும் தயாராக வைத்திருக்கிற பந்தி மேஜைக்கு வரக்கூடாது? உங்களை திருப்தி செய்கின்ற இந்த விருந்திலே நீங்கள் ஏன் இலவசமாக கலந்து கொள்ளக்கூடாது? இன்றே இதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்று இதுதான் உங்களுக்கு தேவை, பிரியமானவர்களே. தொடர்ந்து ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள்.
உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்.
தேவன் தாவீதின் மேலே கிருபையாக இருந்தார். அதே போல உங்கள் மீதும் என் மீதும் அவர் கிருபையாக இருக்கிறார். ஒரு தேவ ஊழியரிடம் சபை உறுப்பினர் ஒருவர் வந்து, ஐயா, தேவன் ஏன் தாவீது போன்றவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட அவர் ஒரு புன்சிரிப்புடன், ஊழியரை நன்றாக மாட்டிவிட்டோம் என்ற பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். ஊழியருக்கு அவருடைய எண்ணம் புரிந்தது. பாவம் செய்த தாவீதை கடவுள் ஏன் தெரிந்தெடுத்தார் என்ற அர்த்தத்திலே அவர் கேட்பது ஊழியருக்கு புரிந்தது. எனவே அந்த கர்த்தருடைய ஊழியர் அவரிடத்திலே, தேவன் தாவீதை ஏன் தெரிந்தெடுத்தார் என்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீனும் நானும் தேவனிடத்திலே வருவதற்கு தைரியம் பெறவே தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். தேவன் தாவீதை எடுத்துக் கொண்டிருப்பார் என்றால் என்னையும் உங்களையும் எடுத்திருப்பார் என்று கூறினார். சரிதானே? தேவன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளைத்தான் எனக்கும் உங்களுக்கும் இன்றும் தருகிறார். அதை நித்திய உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்துவார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்துவிட்டீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். ஏசாயா 55 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கிறேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவே அந்த உண்மையான சாட்சியாக இந்நாட்களிலேயும் இருக்கிறார். தொடர்ந்து 5 வசனத்தை பாருங்கள்.
இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்.
இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். அந்நாட்களிலே ஏசாயாவிற்கு அமெரிக்க ஐக்கிய நாடு எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்திலே இந்த நாட்டையெல்லாம் சேர்த்துத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 55:6 வசனம் பாருங்கள்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
தேவனுடைய வழிகளும் மனிதனுடைய வழிகளும் வித்தியாசமானவை, அவை முரணானவை. தேவன் மனிதனை தேடி வருகிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் மனிதனும் அவரை தேட வேண்டும் என்று இங்கே வசனத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். ஆனால் சிலர் இதை ஏற்றுக் கொள்கிறதில்லை. அவரே தேடி வந்து ரட்சிப்பார், நாம் அதற்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய தெரிந்தெடுத்தலும் அவருடைய நோக்கங்களும் மனித உறுப்புகளை தள்ளிவிடுவதில்லை. இயேசு சொல்லும்பொழுது பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் யோவான் 6:37 சொல்லியிருக்கிறார். ஆம், நீங்கள் ஒருவேளை நான் தெரிந்தெடுக்கப்படாதவன் என்று சொல்லக்கூடும். நீங்கள் தேவனிடத்திலே வந்த மறு நிமிடத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அவரிடத்திலே வருவது உங்கள் விருப்பத்திற்கு விடப்பட்டுள்ளது. எனவே நீங்களும் செயல்பட வேண்டும், கர்த்தரும் செயல்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏசாயா 55:7 வசனத்தை பாருங்கள்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
மனிதர்களிடத்திலே அதிக அறிவும் ஞானமும் இருப்பதனாலே தேவனிடத்திலே வர மறுக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இது ஒரு பிரச்சனை அல்ல. எனக்கு அநேக அறிவுபூர்வமான சந்தேகங்கள் இருக்கின்றன, அதுவே அவரிடத்திலே வருவதற்கு தடையாயிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உண்மையை பார்ப்போம் என்றால் இது தடை அல்ல, இது பிரச்சனை அல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனை இதுதான், உங்கள் பாவத்தை உங்களுக்கு விட மனதில்லை. இது ஒன்றே மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைக்கிறது. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப கடவன் என்று வசனம் சொல்கிறது. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தேவனிடத்திலே திரும்ப தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுதே உண்மையிலே உங்கள் வாழ்க்கையிலே தாகம் உண்டாகிறது. தொடர்ந்து கர்த்தர் 8 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார்.
மனிதனுடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு. மனிதனுடைய வழிகள் தேவனுடைய வழிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. சுவிசேஷம் என்பது கர்த்தருடைய வழி, இது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. மனிதன் ஒருபொழுதும் இதை திட்டமிடவில்லை, இவ்வாறு உருவாக்கவும் இயலாது. கலாத்தியர் 11:12 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் இது புரியும். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது, இதுவே தேவனுடைய சுவிசேஷம். தொடர்ந்து 9 வசனத்தை பாருங்கள். தேவனுடைய சுவிசேஷம் வெளிப்பாடு மூலமாக வருகிறது. வாசிக்கிறேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மீட்பின் வழியை மனிதனுடைய சிந்தனைகள் ஒருபொழுதும் பின்தொடர்வதில்லை. மனித சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனங்களை பார்ப்போம் என்றால், தேவனுடைய சுவிசேஷம் கொடுக்கப்பட்டவுடன் அதன் உண்மையான தன்மை, முக்கியத்துவம், துல்லியமான நிறைவேறுதல் போன்றவை இங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில் மட்டுமே நீங்கள் சுவிசேஷத்தை காண முடியும், வேறெங்கும் இது கிடைக்காது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய வெளிப்பாடாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது வானத்திலிருந்து விழும் மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷமானது உங்களிடம் எதையாவது செய்யும்படி கேட்கவில்லை, மேலும் மனித நினைவுகளின்படியேயும் இந்த சுவிசேஷம் கிடையாது. அவன் பாபேல் கோபுரத்தைப் போல முயற்சித்தாலும் தேவனுடைய வழிகள் வரைக்கும் செல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய வெளிப்பாடு வானிலிருந்து மழையைப் போல இறங்கி வந்ததினாலே அவன் பெற்றுக் கொண்டான். இந்த மழை பூமியை செழிப்புள்ளதாக்கி கனி கொடுக்க வைக்கிறது, விதையை வளரச் செய்து அபரீதமாக விளையச் செய்கிறது. தேவனுடைய வசனம் விதையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மழையும் விதையும் ஒன்றாக சேர்ந்து மனித இருதயத்திலே விழும்பொழுது அதிலே கனி உண்டாகும். தொடர்ந்து 12 வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும்.
பூமியில் விழுந்த மழையானது அங்கே செடி கொடிகளை உண்டாக்கி பச்சை ஜமுக்காலம் வெறித்தது போன்ற தேவ நாம மகிமையை சொல்லும். 1000 வருட அரசாட்சியிலே பூமியானது தேவனை மகிமைப்படுத்தி சிருஷ்டிகரை, மீட்பரை புகழ்ந்து பாடும். ரோமர் 8:22 என்ன சொல்கிறது? ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது 1000 வருட அரசாட்சியிலே மீட்பை சந்திக்கும். இறுதியாக 13 வசனத்தை பார்ப்போம்.
முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்.
இந்த வசனமும் 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்து சொல்கிறதாயிருக்கிறது. அப்பொழுது பூமி சாபத்திலிருந்து விடுவிக்கப்படும். பூமியின் சாபம் முச்செடி, காஞ்சொறி போன்றவற்றால் இங்கே விவரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவிலை மறித்தபொழுது அவர் பாவிகளை மட்டும் மீட்கவில்லை, சாபத்திற்குள்ளான நிலத்தையும் கூட அவர் மீட்டுவிட்டார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சிலுவிலே மறித்து நமக்கு இலவசமாக இயேசு கொடுக்கும் மீட்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அந்த மீட்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டா? சிந்தித்து பாருங்கள். அவர் கொடுக்கும் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் பெற்று நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுங்கள். அதுவே நித்தியம், அதுவே சத்தியம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. மீண்டும் கூறுகிறோம், 94-42-25-26-27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15.